ஓம் சிவாய நமஃ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு, தலைப்பு திருமலை சிறப்பு. வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
இன்றைக்கு நம்முடைய பெரிய புராண நிகழ்ச்சிக்கு முக்கியமான ஒரு விஐபி வரார். அவர்தான் மழை. அவருடைய வருகைக்காக தான் நம்ம எல்லாம் காத்துட்டு இருக்கிறோம். கோடை காலத்து மழை மிகவும் வரவேற்கத்தக்கது. மழைக்காலம் என்று சொல்லப்படுகின்ற கார்காலத்து மழை இயல்பாக நிகழக்கூடியது. பழங்காலத்திலே பசு புண்ணியம் சிவ புண்ணியங்கள் மிகுந்த அளவிலே ஈட்டப்பட்டு கொண்டே வந்த காரணத்தினாலே மாதம் மும்மாறி பெய்ததா இருக்கிறது. ஒவ்வொரு மாதமே விட்டு விட்டு மூணு தடவை மழை பெய்தது. அப்படி இந்த சித்திர மாசத்துல சுவாதி நட்சத்திரத்துல பெருமானுடைய அருளானது மழை வடிவத்திலே வந்து ஒரு அடியவரை சோதித்தது. கொய்த அம்மலரடி கூடுவார் தம்மை தவள் திருமகள் வணங்க வைத்து பெய்தவள் பெருமழை உலகம் உய்ய உலகம் உய்ய பெய்தவள் பெருமழை உலகம் உய்ய செய்தவள் உறைவிடம் திருவல்லமே என்று ஞானசம்பந்த பெருமான் பாடுகின்றார். பெருமான் உலகம் உய்யும் மண்ணும் பெரிதாக மழை தருவான். அப்பொழுது பெருமான் வந்தால் மழை வரும், பேர அருளாளர்கள் வந்தால் மழை வரும், பெரிய புராணம் நிகழ்ச்சி நிகழ்த்தினால் மழை வரும். திருக்குறிப்பு தொண்டருடைய குரு பூஜை இரண்டு நாட்கள் முன்பாக நிகழ்ந்தது. நேற்று முன்தினம் எப்ப மழை வரக்கூடாதுன்னு அவர் வேண்டிக்கிட்டாரோ அப்பதான் மழை வந்தது. பெருமானே இப்ப மழை வேண்டாம்னு நினைச்சாரு. மழைக்கு அடியாரை தரிசனம் பண்ணணும்னு ஆசை. மழை சொன்னது உனக்கு என்ன ஆவேண்டானாலும் எனக்கு நீ வேணும், அதனால நான் அவசியம் உன்னை பாக்குறதுக்கு வந்தே தீருவேன் என்று மழை வந்தது. மண்ணின் மிசை வந்ததற்பின் மனமுதலாயின மூன்றும் அன்னலார் சேவடியின் அருகாக அணைவிப்பார் சார்பாக அணைவிப்பார். புண்ணியமை தொண்டர் திருக்குறிப்பறிந்து போற்றினை திண்மையினால் திருக்குறிப்பு தொண்டரிலும் சிறப்பினார். காஞ்சிபுரத்தில் ஒரு அடியவர் இருந்தார். அவர் வண்ணார் குலத்திலே தோன்றினார், அதனால அவரை வண்ணார் என்று சொல்லிவிட முடியாது அப்படின்னு சொன்னார் செக்கிடார் பெருமான். காஞ்சிபுரத்தில் எப்போ பார்த்தாலும் ஒலித்து கொண்டே இருக்கின்ற ஒரு ஊர், பல்லவருடைய தலைநகரம். பல்லவர்கள் சீரும் சிற்பமாக இருந்த காலம், எல்லா விதமான ஒலிகளும் கேட்கக்கூடிய ஒரு ஊர் அந்த காஞ்சிபுரம். தேரொலிக்க மாமொலிக்க திசையொலிக்கும் புகழ் காஞ்சி. தேர் ஓடுகின்ற சத்தம், களிரிகள் முழங்குகின்ற சத்தம், குதிரைகள் குதிரைப்படை செல்கின்ற சத்தம், பசுமாடுகள் தூங்குகின்ற சத்தம், இப்படி பலவிதமான ஒலிகளுக்கு இடையிலே இருப்பது காஞ்சி மாநகரம். ஒரு பெரிய நகரம் என்றால் அதற்கு அமைதி அடையாளம் இல்லை, ஓசைதான் அடையாளம். எல்லா விதமான ஓசைகளும் கேட்கக்கூடியதுதான் ஒரு பெரிய நகரம். தேர்வளிக்க மாவளிக்க திசைவளிக்கும் புகழ் காஞ்சி. அந்த காஞ்சி மாநகரத்தில் ஊர் ஒலிக்கும் பெருவண்ணார் என ஒன்றாம் உண்மையினார். அந்த காஞ்சி மாநகரத்து மக்களுக்கு அவர்களுடைய துணியெல்லாம் ஒலித்து தருகின்ற வண்ணார் தோச்சு கொடுக்கிறது. தோச்சு கொடுக்கும் போது அந்த அழுக்கு துணியெல்லாம் அழுக்கு நீங்க உமர் மணியிலே தோய்த்து அந்த அழுக்கு நீங்கும்படியாக ஒலித்து கொடுப்பார். துணிகளை ஒலிப்பதற்கான பாதைகளிலே துணியை மோதி ஒலி உண்டாகும்படியாக ஒலித்து கொடுக்கின்ற குலத்திலே தோன்றியவர் ஏகாலியர் குலம் சொல்லுவார். அப்ப இவர் துணியை ஒலிக்கின்ற ஒலியை கேட்கும் அந்த ஊர்ல. தேர் ஒலிக்கின்றது, மா ஒலிக்கின்றது, அதெல்லாம் கைலாசத்துல போய் சேரல. அதை விட சின்ன சத்தம் தான் துணி ஒலிக்கிற சத்தம். கைலாசபதி காதல போய் விழுந்தது. கைலாசபதி அந்த சத்தத்தை கேட்கறதுக்காக வர, தேர் சத்தத்தை கேட்கறதுக்கு வரல, கதிரிகள் திருகின்ற சத்தத்தை கேட்கறதுக்கு வரல, காஞ்சிபுரத்துக்கு கைலாசநாதனுக்காக வந்த. ஒரு மன்னர் துணி துவக்கிற சத்தம் கேட்கறதுக்கு வந்தார். தேரொலிக்க மாமலிக்க திசையொலிக்கும் புகழ் காஞ்சி ஊர் ஒலிக்கும் உண்மையில மெட்டீரியல் பொறுத்து ஏதோ ஒரு ஜாதியில தான் நம்ம தான் பிறக்கணும். ஆனா நாயனார்களை பொறுத்த வரையிலும் இன்ஃபர்மேஷன் தான், டீடைல் தான், ஃபேக்ட் அண்ட் ஃபிகர் தான் இந்த குலத்திலே பிறந்தார் என்பது. ஆனா அந்த நாயனார அந்த குலத்தவர் என்று கருதக்கூடாது. அது ஊர் வரைக்கும் பெரு வண்ணார் என ஒன்னா உண்மையா என்று சொல்லக்கூடாது. அந்த வண்ணார் தான் இவர் வண்ணார் என்று சொல்லிவிட்டு அப்படி முடிச்சிடக்கூடாது. சமுத்திரத்துல சங்கமமாக வரையிலும் இது காவேரி, இது கங்கை, இது யமுனை, இது கிருஷ்ணா, இது துங்கபத்ரா, இது நர்மதா, இது சரஸ்வதி, இது மகாநதி, இது கிருஷ்ணவேணி, இது சிந்து, பல பேர் சமுத்திரத்துல அதாவது சங்கமமான பிறகு சமுத்திரம் பிறகு சிவமான பிறகு சிவம்தான். நாயன்மார்களுக்கு என்ன சிறப்புனா தேகாந்தத்திலேயே தேகாந்தத்தில் தான் அவர்கள் சிவமானவர்கள். அவர்கள் எடுத்த பிறப்பு அவர்களுக்கு கடைசி பிறப்பு. பாமர மக்களுக்கும் நாம் வழிபடுகின்ற நாயனார்களுக்கும் ஒரு முக்கியமான வேறுபாடு உண்டு. நாயனார்கள் அந்த பிறவிக்கு அப்புறம் பிறவி எடுக்கவில்லை, அந்த பிறவி அவர்களுக்கு கடைசி பிறகு. அப்படிப்பட்ட தன்மையோடு பிறந்தார்கள். எந்த பிறவியும் ஒருவருக்கு கடைசி பிறவியாகும். ஸ்ரீ கரணங்களினாலையும் பகவானை ஈடுபடுகின்றார். இந்த பூமியில பிறந்ததிலிருந்து சொன்னார் அந்த பிறவி வந்து கடைசி பிறவி தெரிஞ்சுக்கணும். இதான் அடையாளம். பூமியில ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்தது முதல் ஸ்ரீ கரணங்களினாலையும் மனசு புத்தி மனசு இந்த உடம்பு வாக்கு மனோ வாக்காக ஸ்ரீ கரணங்களினாலையும் பகவானே ஈடுபடுறது அப்படின்னு சொன்னார். நிச்சயமா அதுக்கு பிரஜனமா கிடையாது. அப்படி பிறந்திருக்கிற யாரு திருக்குறிப்பு தொண்டர் மண்ணின் இசை வந்தடற்பின் மனம் முதலாயின மூன்றும் அன்னலா சேவடியின் சார்பாக அமைதிப்பார். சார்புங்கிற சொன்ன பல இடங்களில் பயன்படுத்துகிறார் செக்குலர் பிரம்மம். இந்த உயிர் சார்ந்தனன் வண்ணம் இருக்கும் அப்படின்னு சித்தாந்த சாஸ்திரம் சொல்றாங்க. கண்ணாடி போல நம்ம உயிர் கண்ணாடி பக்கத்துல எந்த பொருளை வச்சாலும் அதனுடைய நிழல் கண்ணாடியில தெரியும். கண்ணாடி பார்க்கிற மொத்தம் இந்த கண்ணாடி என்ன பிரயாசம் பண்றதுன்னு சொல்லலாம. இவன் இடிச்சு கட்டினா அது இடிச்சு கட்டும், இவன் உருண்டா அது உருண்டு, இவன் அழகா இருந்தா அது அழகா இருக்கும். பொட்டு பொடுக்கா வச்சுக்கிறதா கண்ணாடியில இருக்கிற பிம்பம் பொட்டு ஒழுக்கா வச்சிருக்கேன். இந்த கண்ணாடி பாரு என் பொட்டை ஒழுக்கா வைக்க அப்படின்னு சொல்லி போச்சுக்கலாமா கண்ணாடிட்ட. கண்ணாடியை பார்த்து நம்ம புட்டை திருத்திக்கணும். கண்ணாடி சார்ந்ததன் வண்ணம் இருப்பது என்பது உயிர் சார்ந்ததன் வண்ணம் இருக்கும். உயிருக்கு ரெண்டு சார்பு இருக்குன்னு சொன்னேன், கீழே சார்பு என்று ஒரு சார்பு, மேலே சார்பு என்று ஒரு சார்பு. மகேஸ்வரர் மகேஸ்வரரை சார்ந்து வாழ்ந்தது மேலே சார்பு. இந்த ஒரு அம்மா வயிற்றுல பிறந்ததுனால நமக்கு யார் பந்துக்களா இருக்காளோ அவர்களை சார்ந்து வாழ்வது கீழ்ச்சனம். எங்க வேணா பிறக்கலாம், யாருக்கு வேணா பிறக்கலாம், ஆனால் சிவபுண்ணியத்தினால சிவபக்தால் தான் நமக்கு உறவு அப்படின்னு மனசுல தோன்றிட்டுதான் நமக்கு மேலே சார்பு சொல்றது. உறவாவால் ஒருத்திர பல் கணத்தினவர்கள் சிவபக்தால் தான் நமக்கு சார்பு. பரமாத்மாவுக்கு ருத்ரன் பேரு, அதனால அவருடைய புத்திரனுக்கு எல்லாம் உருத்திர பல் கணம்னு சொன்னா சில புத்திரர்கள் எண்ணிக்கை இல்லாதவர்கள். அளவில்லாத பெருமையராகிய அளவிலா அடியார், எத்தனை பேருக்கு எண்ண முடியாது, பரமேஸ்வருக்கு எத்தனை அடியாக இருக்கான்னு எண்ண முடியாது. திருவாரியத்துல ஒரு கேள்வி கேட்கிறா ஒரு பெண், சுவாமி வந்து துளித்தோல ஆடையா கட்டிட்டு இருக்கா, நல்ல இடத்துல கூட தங்குறது இல்ல, காட்டுல தங்குறா, நல்ல பவுடர்லாம் பூசிக்கிறது இல்ல, வாசல சந்தனம் பூசிக்கிறது இல்ல, சுடுகாட்டு சாம்பலையே பூசிக்கிறோம், நல்ல சாப்பாடா கொடுத்து சாப்பிடறது இல்ல, பசிச்சா வெள்ளத்துக்கு சாப்பிடுறோம், அப்படிங்கிற சுவாமிக்கு யார் தொண்டு செய்வார்கள்? கூட்டம் சேராதேன்னு கேட்டார். கூட்டம் சேராதேங்கிற கவலை அதுக்கு வேண்டா, சுவாமிக்கு தான் பக்தால் அதிகம் அப்படின்னு சொல்றேன். சத்தியம் இது காசியத்து ஹிமாச்சலம் பார்த்தேன்னா சிவபக்தர்கள் தான் அதிகம். நான் நிறைய யாத்திரை பண்ணி கண்டுபிடிச்சு என்ன காரணம்னா பரமேஸ்வரன் பக்த சுலபனா இருக்கிறார். வடக்கெல்லாம் போய் பாருங்களோ எல்லாருமே இப்படியால எழுந்தா ஒரு புண்ணிய நதியில குளிச்சுட்டு கையில இருக்கிற தீர்த்த பாத்திரத்துல ஜலத்தை எடுத்துப்பான், எந்த நதியோ அந்த நதியோ ஜலத்தை எடுத்துப்பான். முதல்ல பாக்குற லிங்க துறையில அந்த ஜலத்தை விட்டுட்டு சிவ சிவானு ஒரு விபத்தத்தை வச்சு கையில ஏதோ ஒரு சக்கர மிட்டாய் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது கூட சிவபூஜை முடிஞ்சிடும். சிவ பூஜை பண்ணாம யாரும் இல்லை, அநேக மனுஷன் சர்வ சுகமனா சுவாமி இருக்கிறதுனால இதுதான் சிவபக்தி தான் அதிகமா பண்ணப்படுறது. பட்டோட்டோபமா பண்ணினாதான் பெரிய அளவுல கிராண்ட் லெவல்ல மேக்ரோ லெவல்ல விழா எடுத்தால்தான் சுவாமிக்கு திருப்தி நினைக்க கூடாது. நிமிஷ நேரத்துல அவனை கட்சி பண்ணினாலே அது நித்தியப்படியே அவனை ஸ்மரிக்காம இருக்கக்கூடாது. அப்படி பார்த்தா இந்த பாரத தேசத்துல சிவாலயங்கள் தான் அதிகம். மரத்துக்கு மரம் பிள்ளையா இருக்காரே, ஒரு கிராம பிள்ளையா இருக்கிற அதிகமா நான் பார்த்தேன். பிள்ளையா அப்படிங்கிறது சிவாலயங்கள் தான் அதிகம். கருத்து கணிப்பு பெற்றாலும் அதே மாதிரி தரிசனத்துல அவனை போய் பார்த்து கணிச்சது நிறைய கிழக்கையும் கணிச்சு நிறைய யாத்திரை பண்ணிட்டு பார்த்தது இல்லை. கருத்து கணிப்பு மாதிரி யாரையும் கேட்க வேண்டாம், நம்ம பார்வையாலே நம்ம கணிச்சுக்கணும். நம்முடைய பாரத தேசத்துல சிவாலயங்கள் தான் அதிகம், சிவபக்தி தான் அதிகம், சிவ பூஜை தான் அதிகமா நிகழ்வு. அதனால ஜனங்க இது எப்படி தெரியுதுன்னா அதனால்தான் நம்ம சிவன் சொல்லப்படுறார் அப்படின்னு தோன்றது. சிவ சப்தமிக்கு பரமாத்மாவ சொல்லக்கூடிய சப்தத்துல சிவ சப்தத்துக்கு சமமா பரமாத்மா லட்சணத்தை நமக்கு அறிவுறுத்துகின்ற இன்னொரு சொல் கிடையாது. பரமாத்மாவுக்கு பேரு கிடையாது, ஊரு கிடையாது, எல்லா அவர் பேரு எல்லா அவர் ஊரு இருந்தாலும் அத்தனை நாமாக்கள்ல ரொம்ப கிட்டக்க அவர் சொல்லக்கூடிய நாமா எது பார்த்தா சிவநாமம். இதை பத்தி சிவரகசன் சொல்லும் போது அப்பா கேட்கிறா சுவாமிகிட்ட, மகாதேவரே அரசுக்கு அரசியலா இங்க இருக்கு, இந்த உயிரினெல்லாம் உங்களை எப்படி அறிந்து வழிபடும், தெரிஞ்சு எப்படி வழிபடும் அப்படின்னு கேட்க சுவாமி சொல்ற என்ன முழுக்க தெரிஞ்சுக்கிறதுங்கிறது அதவே முடியாத காரியம். என்னை தெரிஞ்சு வழிபடுறவா யாருமே கிடையாது, என்னை வழிபடணும்னு தெரிஞ்சுட்டாலே அவருடைய ஜென்மா சபலமாயிடுது. அவ்வளவுதான், என்ன வழிபடணும்னு அவங்க தெரிஞ்சுட்டாங்க அதுவே போறும், தெரிஞ்செல்லாம் வழிபட வேண்டாம். சரி உங்களை அதிகமா தெரிஞ்சிட்டவன் யார் அப்படின்னு ஒரு கேள்வியா நான் கேட்கலாமா அம்மா கேட்க. அம்மா நமக்கெல்லாம் அம்மா தன் குழந்தைக்காக அம்மா எல்லாத்தையும் அப்பாட்டிருந்து வாங்கி வச்சுப்பான். அம்மா பாக்கெட் பிடிக்கலாம் வாங்கி வச்சுப்பா அப்பாட்டிருந்து, எதுக்குன்னா குழந்தைகளுக்காக. அம்மா தான் எல்லா ஆர்வம் இடத்தையும் வாங்கி வச்சுக்கலாம், குழந்தைகளுக்காக தெலுங்கு தேசத்திலிருந்து ஒரு அந்த தஞ்சாவூர் ராஜா அவருடைய பெருமை தெரிஞ்சு அவருக்கு ஒரு கிராமத்திலேயே தானவன் கொடுத்து தங்க வச்சாங்க. திரும்பி செய்வது அவர் பாடுகிறார், பரமேஸ்வரனை விட அதிக கருணை வாய்ந்தது இந்த சிவநாமம். இப்ப நம்ம போன டிராக் மாதிரி போயிட்டே இருப்போம், அது அப்பத்தில சொல்றேன். பூமியில வந்ததுலேருந்து திருக்கரணங்கள்னால சுவாமியை ஈடுபடுற ஒரு பாக்கியம் ஒருத்தருக்கு வந்துருத்துனா அவருக்கு அது கடைசி தன்மா அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்படி ஒருத்தர் தோன்றினார் இந்த காஞ்சிபுரத்தில். மண்ணின் விசை வந்ததற்பின் மரபுதலாகின மூன்றும் அண்ணலார் சேவடியின் சார்பாக அணிவிப்பார். இந்த கிடைச்சார்பு நிலைச்சல் 39 இல்லையா, அதுல பேரை சார்பு சுவாமிகிட்ட நம்மளை கொண்டு போய் சேர்க்கிற சார்பு அப்படின்னா பரிச்சயம் வழக்கம். அது என்னன்னு கேட்டா அதிகாரிகள். ஒரு அம்மா வயிற்றுல பிறந்ததுனால ஒரு மாமா, ஒரு அத்தை, ஒரு பெரியப்பா, ஒரு சித்தப்பா, இதெல்லாம் சொந்தம் நினைக்கக்கூடாது. இது உண்மையில சொந்தமே நினைக்காத ஒரு அடையாளம் இருந்த முனையிடுவார் ஒருத்தர். அவர் யாவரையும் மிக தெரிவார் வந்து யாரா இருந்தாலும் சட்டம் போட்டு சம்பாதிப்பார். அது மாமாவா இருந்தாலும் சரி, மச்சானா இருந்தாலும் சரி, என்ன காரணம் அவர் உண்மையில வருவார் கொடுத்தாரா? அதனால சீர்காழியிலிருந்து ரொம்ப நாள் ஆச்சு நம்ம குழந்தை நம்ம ஊரை விட்டு போய் அது பாண்டிய தேசத்துலதான் யாத்திரை பண்ணி சைவஸ்தாபனம் பண்ணி சிறப்பா இருக்கிற செய்தியெல்லாம் வந்துட்டு இருக்கு. அந்த குழந்தைய பார்க்கலாம்னு சிவபால ஹிருதய பதவிக்கு வர்றார். சம்பந்தப்படுமான் மங்கையரிசியார் காட்டி நான் மரத்துல தங்கி இருக்கேன், அந்த மரத்துக்கு வாசல் கொடுத்த அப்பா வந்திருக்காரு சொல்றார். உடனே அப்பாவை மர வச்சு இவர் குழந்தை தரிசனம் பண்றது. அப்பா இந்த பிறவிக்கு கர்மமா இருக்க அப்பாவை பார்த்த உடனே அரியா பருவத்துல தன்னை ஆட்ட அந்த ஜெகற்பிதாவாக இருக்கின்ற எல்லா பிறவிகளிலும் மாறாத தகப்பனா இருக்கின்ற தோனியப்பருடைய நினைவு வந்துட்டு. அப்ப தன்னுடைய பெற்றெடுத்த தகப்பனை பார்த்த உடனே பிறவிகளோடும் தனக்கு தகப்பனா இருக்கிற எல்லாருக்கும் தகப்பனா இருக்கிற சுவாமியுடைய ஞாபகம் வந்து அப்பா நீங்க சௌக்கியமானு கேட்கறதுக்கு முன்னாடி என் அப்பா சௌக்கியமானு அவரை பத்தி கேட்டுட்டார். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாரும் ஒரு குறை இல்லை, கண்ணில் நல்ல கதூரும் கழுவல்ல வளதகன் பெண்ணின் நல்ல ஆளோடும் பெருந்தகை இருந்ததே. பெற்ற அப்பாவை பார்த்துட்டு சௌக்கியமானு கேட்கறதுக்கு முன்னாடி தோழியப்பா சௌக்கியம், பெற்ற அப்பாவை பார்த்ததுனால தோழியப்பா தான் நினைத்து வருகின்றார் அப்படி வாழ தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது 24 மனிதர்களும் சுவாமி நினைவாகவே வாழ தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு வாழ தெரிந்து கொண்டு விட்டோம், கற்றுக்கொண்டு விட்டோம் சொன்னால் இந்த பிறவி நமக்கு இறுதி பிறவி சந்தேகம். அந்த அப்பா இருக்க அந்த அப்பாவை வச்சுட்டே பதிய பாடுற இந்த அப்பா என்ன அடிக்கவரா மாதிரி எனக்கு அந்த அப்பா பால் கொடுத்தார். எத்தப்பா பக்கத்துல வச்சுட்டு பாடுற போதையார் பொக்கிணத்து அதிர்வில் பொல்லாத தாதையார் முனி ஊர தாங்கனை அந்தவன். இந்த அப்பா கோச்சிக்கிற மாதிரி அந்த அப்பா செல்லம் கொடுத்தார். ஜெகத்பிதாவா இருக்கின்ற பரமேஸ்வரன் நமக்கு செல்லம் கொடுக்க ஆரம்பிச்சாருன்னா நம்முடைய மாதா பிதாக்கள் நம்மளை கண்டிக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்னடா இப்ப பார்த்தாலும் கோயில் கோயில் கோயிலே இருக்கா பரிசு படிப்புல என்ன ஆகுது ஆண் ஒண்ணு இருக்கிற ஒரு ஞாபகத்திலே இல்லையா அப்படின்னு அவங்க கோச்சிக்க ஆரம்பிச்சுருவா. பெத்தாப்பாவே கோச்சிக்கிற மாதிரி அந்த அப்பா செல்லப்பிக்க ஆரம்பிச்சிருவா. அவருக்கு கிட்டக்க போயிட்டா இவாழ்லாம் அன்னையும் அத்தனையும் அன்பே வித்தாள் அகத்தால் அகண்டத்தால் ஆச்சாரத்தை தன்னை மறந்தாள் தன் நாமம் கெட்டாள் தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே என்று மேலே சார்பு அதிகரிக்க அதிகரிக்க கீழே சார்பு இல்லவும். அதனால அம்மா அப்பாவை நான் குறைவா சொல்லி நினைக்காதீங்க. நமக்கு கட்டாயமா அம்மா அப்பாவை வணங்கி ஆகணும். மற்ற ஒரு போல இல்லை அம்மா அப்பா, மற்ற ஒருவரை போல இல்லை அம்மா அப்பாங்கிற ஒரு எப்பொழுதுமே நம்ம வணங்கியே தீர வேண்டும். அவா வயத்துல இந்த ஜென்மா கிடைச்சதுனாலதான் நமக்கு இனி ஒரு ஜென்மா இல்லாத மோட்ச சாம்ராஜ்யம் கிடைக்கப்படும். அந்த நன்றியை உணரக்கூடாது. எந்த உறவை விட உயர்ந்த உறவு மாதா பிதாக்கள். ஆனாலும் அவளை பார்க்கும்போது கூட சுவாமி ஞாபகம் வருதுங்கிறது தான் நமக்கு கிரைட்டீரியன் தகுதி. இது கடைசி பிரிவு. அப்ப காஞ்சிபுரத்துல எத்தனையோ ஓசை இருந்தாலும் திருக்குறிப்பு தொண்டர் துணி துவைக்கிற ஓசையை கேட்கணும்னு ஆசைப்பட்டு சுவாமி வந்தார். ஊர் ஒலிக்கும் பெரு வண்டார் என உண்ணா உண்மைகிறார். அவர் நீர் ஒலிக்க அதா இழைக்க நிலா முகிக்கும் திருமுடியார் பேர் ஒலிக்க உருகுமமைக்கு ஒலிப்பர் பெரு விருப்பினுடன் செக்கிறார்கள். தமிழ் கொஞ்சம் இது எதுக்கு முறையா பாரம்பரியம் இருக்கா பழையது இல்லை அவ்வளவு ஒரு பாவம் இருக்கு. சாமி தலையிலேயே சத்தம் இருக்கு, பக்கத்திலேயே சத்தம் இருக்கும் போது எஞ்சிக்கிற சத்தம் கேட்குமா? சாமி தலையில பூமியில இருக்கிற கங்கையை போல ஆயிரம் அடுத்த கங்க ஆக்ரோஷமா உள்ளுக்குள்ள வெளியில வர வழி தெரியாம பாஞ்சிட்டு இருக்க அந்த கங்கை சத்தத்துல எல்லா சிவன் முடியாது. நீர் ஒலிக்க ஏகப்பட்ட பாம்பு இருக்கு சாமி உடத்துல, அதெல்லாம் புஷு புஷுன்னு சத்தம் போடுது. அந்த சத்தம் வேற, காற்றுக்கு என்ன சத்தம் இருக்கும், ஜல பிரளயத்துக்கு எத்தனை சத்தம் இருக்கும், இந்த சத்தத்துக்கு நடுப்புல அவருக்கு துணி துவைக்கிற சத்தம், பூமியில துணி துவைக்கிற சத்தம் கேட்குதுன்னா அந்த பக்தருடைய பக்திக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்க வேண்டும் அப்படி பாதிக்கணும். நீர் ஒலிக்க கங்கையின் சத்தம் போட அறா இறைக்க ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான பாம்பு சங்கராபரணம், சங்கரனுக்கு ஆபரணம் இது பாம்புதான், சங்கராபரணம் தான் பாம்பு. அந்த பாம்பு புசு புசுன்னு இழைக்கலாம், நீர் ஒலிக்க அதா இழைக்க இதுக்கு நடுப்புல நிதா முகிட்டு அந்த திருமுடியை கொண்ட பெருமான், அந்த பெருமானுடைய பேர் ஒலிக்க சமயே சிவசப்தம் சிவசிவா அழகரா மகாதேவான யாரா சொல்லிட்டார அதை கேட்ட இடத்துல மயில் பூச்சரிந்து கண்கள்ல ஆனந்த கண்ணியை பெருக்கி அந்த அடையாளம் காத்த விழுந்து பிடிச்சிடுவார். திருப்பிடிப்பது நீர் ஒலிக்க அதா இழைக்க நிதா முகிக்கும் திருமுடியார் பேர் ஒலிக்க உருகுமவருக்கு ஒலிப்பன். சுவாமியுடைய பேரை கேட்டவுடனே யார் உருகின்றார்களோ அப்படிப்பட்ட அடியார்களுக்கு இவர் ஃப்ரீயா துணி வச்சு கொடுக்கும். பேர் ஒலிக்க உருகுமவருக்கு ஒலிப்பன் பெரும் விருப்பினோட மகாசாரியா செய்வோம். உங்க வஸ்திரத்தை கொடுத்தோ உருவுதா போறேன், படிச்சு புது வஸ்திரம் மாதிரி பண்ணித்தரேன். உருவுதா போறதால எல்லாருமே வந்து சோப்பு போட்டு புண்ணியத்திட்டங்கள உள்ள ஆடை வெளியில ரெண்டு ஆடை துண்டை கட்டிட்டு படத்துல தான் முடியும். உள்ளாடை தோக்கினத்தோட வெளியில ரெண்டு ஆடை அங்க வஸ்திரம் அர வஸ்திரம் இந்த ரெண்டு இடுப்பு வஸ்திரம் மேல் வஸ்திரத்தோட உள்ளாடையோட கூட அப்படியே சிவனியில் அப்படியே ஸ்நானம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து காஞ்ச ஆடையை உறிஞ்சிக்கணும், பஸ்மதானம் உடனே பண்ணிக்கணும், அந்த அந்த சாதாங்க தர்ப்பணாதிகளெல்லாம் அனுஷ்டானம் பண்ணணும். புண்ணிய தீர்த்தங்களை பார்த்த உடனே அம்மா அப்பா உயிரோட இல்லைன்னா அவளை ஸ்மரிக்கணும், ஸ்மரணம் பார்த்ததுனாலே அவளுக்கு திருப்தி ஏற்படுது. அப்படி விதிவந்தா அந்த சாந்தம் பண்ணணும்னு சொல்லுது. அதனால அவன் என்ன பண்ணுவா, அவ வஸ்திரங்கள்னா அந்த நீர் ஆவி அந்த நீர் அழுக்கு ஏறி நீர்காவின்னு சொல்லுவான், அந்த அழுக்கு ஏறி தோச்ச வஸ்திரமா இருந்தாலும் அது பார்க்கறதுக்கு என் கலர்ல தான் அழுக்கு கலர். ஆனா அவ காஞ்சீவத்துக்கு வந்துட்டா இன்னொரு ஊருக்கு மாப்பிடமாரே போவான். தேங்க்ஸ் திருப்பிருப்பதுங்க அவருக்கு மூக்குல வெறுப்போம், வெளியூர்ல இருந்து பக்தா வந்திருக்காருன்னா திருப்பிருப்பதற்கு மூக்குல வெறுப்போம். அவருக்கு மூக்குல வெறுக்கிறதால தான் அவருக்கு திருப்பிருப்பதற்கு பேரு. அவருக்கு அவ அம்மா அப்பா அம்மா அப்பா வச்ச பேர் என்னத்துல இல்லை, அவருக்கு மூக்குல வேர்க்கும்னு சொல்ற சேக்கிட. புண்ணியமை தொண்டர் திருக்குறிப்பறிந்தும் போற்றியதை திண்மையினால் திருக்குறிப்பு தொண்டரும் சிறப்பினார். காஞ்சிபுரத்துக்கு வெளியிலிருந்து ஒரு பக்தர் வந்திருக்கிறார், அவர் சுவாமி தரிசனத்துக்காக வந்திருக்கிறார், அவருடைய வஸ்திரத்தை துவச்சு கொடுக்கறதுக்கு நமக்கு ஒரு பாக்கியம் கிடைக்க போகுது அப்படின்னு அவருக்கு பொறி தட்டிடும். கோயில் வாசல் நின்று அவர் வந்து வாங்க வாங்கன்னு சொல்லி இன்சொல் விளம்பி திருமேனி மாறி இருக்கிறதே ரொம்ப கெட்டிலேருந்து வரையலாம், ரொம்ப ராத்திரியெல்லாம் பயன்பட்டு வரையலாம் சித்திரமாசம் காலம் தான். ஆனால் அந்த அந்த நாயனாருடைய அன்புக்காக சுவாமி அந்த வசந்த காலத்துல வந்தும் மழையோட வந்தார். பெரும் பகல் போய் பின்பகலாய் மத்தியானம் 12 மணி 1 மணிக்கு சாயங்காலம் 7 மணி 8 மணி மாதிரி இருந்துருந்தான். அப்படி அடர்த்தியா மேகங்கள் ஒன்றின் ஒன்றாக நூற்று கணக்காக குவிந்து விட்டன. பெரும் பகல் போய் பின்பகலாய் மழை எழுந்து குவிந்து விடுவார் அப்படி இங்கே மழை வரும். நாயனாருடைய குருவில வந்திருக்கு. அவரை பற்றி நம்ம ஸ்மரிச்சிருக்கணும். நம்ம பெரியவரோட அளவுக்கு என்னுடைய ஒரு பழக்கம் என்ன, கைலாச பர்வதத்தினுடைய ஒரு தாழ்வரையில உபமன் என்று இருக்கிறார். அந்த கைலாச பர்வதம் அதனுடைய தெற்கு கோபுர வாசல்ல காவல்காரர் நம்ம ஊருக்காரர் திருநந்தேவர் இருக்கிறார். அவர்களுடைய சைவ சித்தாந்த பரம்பரையினுடைய முதல் குருநாதர் பரமேஸ்வரத்திற்கு நேரடியாக அவர் பாடம் கேட்டிருக்கிறார். சுப்பிரமணிய சுவாமி அவருக்கு சகப்பாட்டி சித்தாந்த சாஸ்திரத்தில். சுவாமி என்ன பண்ணார், சுப்பிரமணிய சுவாமிக்கு ஒண்டியா பாடம் தராம பக்கத்துல ஒரு சிஷ்யர் வச்சிருந்தார். என்னைக்குமே தன் குழந்தைக்கு பாடம் எழுந்திருப்பது ஜாகிரதையா இருக்கும், அங்க சலுகை அதிகமா இருக்கும், அதனால அதுக்கு கொஞ்சம் பாடம் வந்து கஷ்டமாயிடும். அதனால பக்கத்துல இன்னொரு சிஷ்யன் வச்சுக்கணும். அதனால சுப்பிரமணிய சுவாமிக்கு விருந்தை கற்றுக் கொடுத்ததே பரமேஸ்வரன் தான். விருந்தையை சேர்ந்து படிச்சிருக்காருன்னா விஸ்வாமித்ரர். சுப்பிரமணிய சுவாமிக்கு சித்தாந்தத்தை சொல்லி சொல்லிக் கொடுத்த போதே சேர்ந்து படிச்சது நந்திதேவர். புராணங்களா உபதேசம் பண்ண போது நந்திதேவர் சேர்ந்து படிச்சார் அப்படின்னு. அந்த நந்திதேவர் காவல் காக்கிறார். அவர் சிவசாரூபியம் பெற்றவர்கள்லாம் தலைவராக இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். அவர் காவல் காக்கிறார் கைலாச பர்வதம். செக்கடாபெருமானை ஆதரிக்கிற அறப்பாயின் குலத்துங்களுடைய மனசு போல தூய்மையாக வெண்மையாக உயரமாக இருக்கின்றது அப்படின்னு சொன்ன. இந்த புராணத்தை பாடுவதற்கு உதவி செய்கின்றவர்களை ஸ்மரிக்கிறார். என்ன காரணம்னா, இந்த சிவபுண்ணியத்தை தனக்கு கொடுத்தான் அவன் என்பது இன்னொருத்தருக்கு கொடுக்கலாமே, மந்திரி செய்யற வேலை இங்கே அந்த அரசனுடைய அரசவையிலேயே கவிஞருங்கிற பேருந்து சரிப்பா இருப்பான். கோயில்ல ஒருவாறு ஒருத்தர் தெய்வத்தில் இருப்பான். அந்த நேரத்துல ஒருத்தரை கூப்பிட்டு நீங்க பாடுவோன்னு சொன்னா அவருக்கு பெருமை தானே. ஒருவார பணியில ஒருத்தர் இருக்கிறார், இவர் மந்திரி பணியில தானே இருக்கிறார், கவிஞர் பணியில இல்லையே, பிரதமர் பணியில இல்ல. அந்த நேரத்துல பெரிய புராணத்தை பாடும் பணியே தனக்கு கொடுத்தார் இல்லையா, பாடும் பணியே இல்லையா. அந்த மன்னன் அந்த புண்ணியத்தை தனக்கு கொடுத்ததுனால அந்த மன்னனை ஆங்காங்கு சிறப்பிக்கிறார். இது நரஸ்துதி ஆகாது, இது நரஸ்துதி இல்லை.